ஓம் சிவாய நமோ. சைவம் டாட் தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. யாழ்ப்பாணம் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் படைப்புகளின் சிற்றுரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமோ.
இதே போல முருகன் வேதையும் பாடினார், உடனே பாடினது. அருண விகசித கமலமலரை நிகழ் தரு வதன வதனம் ஆறும் அனுதினமும் வாழி அமரர் தொழு கனகசபை நடனமிடு பரமசிவ அருள் முருகர் சரணம் வாழி கருணை மழை பொழி பன்னிரு நயனம் அதனோடு வலிய கவின் உழவு தோள்கள் வாழி கனகிரியை இருபிளவுபட இந்த கிரமங்களை சொல்றார். கனகிரியை இருபிளவுபட உருவும் நெடிய அயில் கரலத்து இனிவாழி வருண மரகத அழகு திகழ் தரும் அவுணன் என்னும் மயிலினொடு சேவல் வாழி வனசரத்தம் அரசனுக்கு அரசர் உதவிய குரமின்னோடு கடவுள் மயில் இவர் கடினமும் வாழி தருணமிதி என அமரர் பணி நல்லையமர் கந்தர் அமது அடியர் நிதமும் வாழி சகஷ நிருமலர் நிருமல பரம சுகிர் பரிபூரண சட அட்சரம் வாழி வாழி. இப்படி உடனே அங்கே பாடலை பாடுகின்ற ஒரு ஆற்றலையும் நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வக நாவலரிடம் யாழ்ப்பாணத்தில் அது ஒரு ஆர்வக நாவலரிடம் அவர்கள் தான் எந்த ஒன்று ஞானநூலை சொல்வதற்கு முன்பாக முதலில் நீதி நூல்களை கற்க வேண்டும் என்று வலியுறுத்துவார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள் கற்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதோடு மட்டுமல்லாது அவைகளுக்கு நுட்பமான நல்ல உரையையும் எழுதி உபகாரம் செய்தனர். இதுல அவர் யாழ்ப்பாணத்தினர் ஆர்வம் ஆகல நீதி நூல்களை கற்ற பின்னால் ஞான நூலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். திருமந்திரம் அந்த பாணியில் தானே அமைந்திருக்கிறது. முதலில் உபதேசத்தை முதலில் என்னென்ன மன ஒழுக்கங்கள் வேண்டும் என்பதை உபதேசம் செய்த பின்புதானே திருமந்திரத்திற்கு வருகிறார். இதே போல நீதி நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வ நாவலர். அவர் எழுதுகின்ற அந்த உரைகளிலே நடையிலே எளிமை இருக்கும், தெளிவு இருக்கும். திருக்குறள் பரிமையல் அழகர் உரை பதிப்பித்தது இவர் மிகவும் இவரை பிரபல்யப்படுத்தி விட்டது. திருக்குறள் பரிமையலாளர்கள் உரையை அனைவரும் கற்க வேண்டும் என்று அழகாக நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆன்ம நாவலர் அவர்கள் வலியுறுத்துவார்கள். அந்த திருக்குறளிலே இருக்கின்ற பரிமையலாளர்கள் நூலை வெளியிடுகின்ற பொழுது அங்கே நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஆன்ம நாவலர் அவர்களுடைய ஒரு திறத்தையும் அவர்களது அறிவையும் பார்த்து நம்முடைய திருச்சிருபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அழகாக ஒரு சாற்றுக்கவியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு திருச்சிருபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் ஈர்க்கப்பட்டவராக திகழ்கிறார். ஆகையினாலே நம்முடைய திருச்சிருபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களே பரிமையாளர்கள் உரை அங்கே புதுப்பித்து வெளியிட்டதற்கு அவர் ஒரு பெரிய பாராட்டு விதமாக அங்கே ஒன்று செய்திருக்கிறார் என சொன்னால், அந்த ஒரு பாடல் தந்திருக்கிறார் என சொன்னால், அது எந்த அளவிற்கு ஒரு சிறப்பு உடையது என்பது அதனாலே அங்கே அழகாக தெரியவில்லை. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் திருக்குறள் பரிமையாளர்களுக்கு உரை பின்ன பின்பு பெரிய புராணத்தை திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் இந்த மூன்றையும் வசன நடையில் எழுதினார். வசன நடை என்றால் செய்யுளை வைத்துக் கொண்டு இந்த பக்கம் யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆழ்மனார் வசனடையை வைத்தால் அப்படியே பொருள் பூதக்கண்ணாடி போல் நமக்கு பொருள் புரிகின்ற அளவுக்கு எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியிருக்கின்ற பெரிய புராணம் சைவ உலகிலே ஒரு பெரும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது, ஆதரவை அங்கே பெற்றது. ஏனென்று சொன்னால் அந்த நூலானது அச்சிடப்பட்ட விதம் முறைமை எந்த முறைமையை கையாண்டார் என்பது பின்னே வருகின்ற பொழுது சொல்கிறேன். எனவே அந்த பெரிய புராணம் அந்த நூலை அச்சிடுகின்ற முறை பாங்கு அதுவும் சூஷணமும் எழுதினார். பெரிய புராண சூஷணம், சூஷணம் என்றால் பெரிய புராணத்தில் வரக்கூடிய ஐயப்பாடுகளை நாம் கேட்பது போல் கேட்டு அதற்கு விடை அளிக்கிறார். உதாரணமாக திருநீலகண்ட நாயனாருடைய செயலை எடுத்துக்கொண்டால் அங்கே இளமை மீது இன்பத்தில் எளியனாரா என்று வருகின்ற பொழுது இதை வைத்து அவருடைய பெருமை எப்படி ஐநருக்கு கூடும் என்பதற்கு அழகாக ஒரு சூஷணம் எழுதுகிறார். இந்தந்த நுட்பத்தை எல்லாம் நீ கவனித்தல் வேண்டும் என்று எழுதி அந்த சூஷணத்தில் தான் பெரிய புராணத்தில் இருக்கின்ற அடியார்களுக்கு பெருமை சேர்க்கும்படியாக உலகறியும்படியாக செய்தது நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வன் அவர்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் செய்த அளவிலே பெரிய உரையினுள் எது என்று சொன்னால் கந்தபுராணம் வசனரண்ணன். கந்தபுராண வசனரடை வந்து நம்முடைய கந்தபுராணத்தை படிக்க மறைவு உள்ளவர்கள் இந்த வசனரடை படிக்கலாம். அப்படியே அது சாரத்தை திரட்டி தந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக நக்கீர தேவநாயனார் அருள் செய்திருக்கின்ற திருமுருகாற்று படைக்கு ஒரு நயமான உரையும் எழுதியிருக்கின்றார். அருமையான ஒரு உரை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இளம் குழந்தைகளையும் சைவத்திற்கு அழைத்தல் வேண்டும், மற்ற சைவர்களெல்லாம் மலை நீக்குதல் வேண்டும், ஆர்வத்தை ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சைவத்தை அங்கே முளை வருவதற்காக அந்த மனதிலே பாலபாடம் என்று செய்தார். நான்கு பாலபாடம் செய்திருக்கிறார். இந்த நான்கு பாலபாடத்திலே நாலாவது பாலபாடம் மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று. அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அதற்கடுத்தார் கொண்டு சைவ வினாவிலை நம்முடைய பாலபாடத்தை வைத்துக் கொண்டு அதற்கு சைவ வினாவிடை என்று வைப்பார். இதையெல்லாம் நம்ம வருகின்ற பொழுது அந்த நூல்களை லேசாக சிந்திப்போம். ஒன்று ரெண்டு உதாரணம் எடுத்து சிந்திப்போம். சைவ வினாவிலை இந்த சைவ வினாவிடையை நான் பெருமைக்காக நான் விளம்பரத்துக்கு சொல்லவில்லை. யாரேனும் வந்து நான் சைவத்தினுடைய உண்மை தெரிய எனக்கு ஏதாவது பாடம் சொல்லுங்கள் என்று கேட்டால் நான் பாடம் நடத்துவது இல்லை. ஆறுமுக நாவலருடைய இரண்டாவது பாலபாடத்திற்குரிய சைவ வினாவுடைய கொடுத்து இதை மட்டும் படித்துக் கொண்டு வாருங்கள் போதும். இரண்டாவது அந்த வினாவுடைய சைவ வினாவுடைய படித்தாலே சைவத்திலே ஒரு உண்மை தெரியும், ஒரு அழுத்தம் ஏற்படும். திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னை ஒன்றுக்கும் பற்றாத என்னை இன்று சிறிது சைவத்திலே ஏதோ தெரிந்து உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் என சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், என்னை ஆளாக்கியது ஆறுமுக நாவலருடைய இரண்டாவது பாலபாடத்திற்குரிய சைவ வினாவிடையும் திருத்தொண்டர் புராணம் வசன நடை நம்முடைய ஆறுமுக நாவலை எழுதியது. எனவே பெரிய புராண வசன நடையும் சைவ வினாவிடை இரண்டாவது பகுதியும் தான் என் மனதிலே அப்படியே சைவ தளிர் வரும்படியாக அது என்னை செய்தது. ஆகையினாலே அந்த நூலை நாம் அவசியமாக கற்றல் வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக இலக்கண வினாவிடை என்று ஒன்று இருக்கிறார் என சமயம் என்று சொல்ந்தார். சில இலக்கணங்கள் தெரிந்திருந்தால் தானே அந்த சொல்லுக்கு ஏற்ற ஒரு பொருள் எடுக்க முடிவதற்காக இலக்கண வினாவிடை செய்திருக்கிறார். நித்திய கர்ம விதி என்று அழகாக ஒன்றையும் செய்திருக்கிறார். இந்த நித்திய கர்ம விதி என்று சொல்லக்கூடியது அனுஷ்டானம் செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு உபகாரமா இருக்கிறது. தீட்சை பெற்றால் மட்டும் போதாது, அந்த அனுஷ்டானங்கள் செய்தல் வேண்டும். அதை எளிமையாக மனதிலே தைக்கும்படியாக ஒரு சின்ன கைப்புத்தமாக வெளியிட்டு உபகாரம் செய்தவர் தான் யாழ்ப்பாணத்தினர் ஆர்மகனாக. அடுத்து சிதம்பரமான்யம் என்கின்ற அருமையான ஒரு நூலை செய்திருக்கிறார். மேலும் நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்மகனாவர் அவர்கள் வெளியிட்ட அந்த நூல்களிலே மிகவும் ஒரு சிறப்பானது என்னவென்று சொன்னால், பெரிய புராணம் என்று எடுத்தால் அந்த நாயன்மார்கள் யார் என்பதை நமக்கு உணர்த்தாமல் புராணத்திற்கு செல்ல மாட்டார். பல நூல்களை எச்சரித்திருக்கிறார். நம்முடைய 63 நாயன்மார்கள் அடங்கிய திருத்தொண்டர் புராணத்தை யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்மகனார் வெளியிட்டார் என்றால் அதிலே முறைமை பின்பற்றப்பட்டது, அச்சுப்படையை கடுமையாக கண்டு திருத்தி முழுமையாக வெளிப்பட்டது. எனவே பெரிய புராண ஆர்முக நாவலர் பதிப்பு என்று சொன்னாலே அது ஒரு சிறப்பான ஒன்றாகும். மேலும் ஆர்ம நாவலர் அவர்கள் அகத்தியர் தேவார திரட்டு என்பதை அப்படியே வெளியிட்டார். அந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், தேவார பகுதிக்கு அகத்திய தேவார திரட்டை வைத்து விட்டார். திருவாசகத்தை முழுவதும் உள்ளே வைத்தார். 51 பகுதியையும் வச்சிட்டார். அதற்கு பின்பு திருவிசேப்பா திருப்பல்லாண்டே முழுதாக வைத்தார். பெரிய புராணத்திலே என்ன செய்தார், பாராயணம் செய்திருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து வைத்தார். இப்படி அகத்திய தேவார திரட்டு என்பதிலே பஞ்சபுராணங்களை அங்கே அடக்கி அந்த அருமையான நூல் செய்தார். ஆக அந்த அகத்திய தேவார திரட்டு யாழ்ப்பாணத்தினர் ஆர்வங்கள வீட்டு அகத்திய தேவார திரட்டு இருந்தாலே பஞ்சபுராணங்கள் அத்தனைக்கும் நாம் ஓதிவிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரும் உபகாரம் செய்தார். இப்ப ஏற்பட்ட பெருமையுடைய நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்முகநாதன் அவர்களுக்கு திரு கைலாய பரம்பரை திருவாவூர்தரை ஆதீனத்து அப்போதைய குரு அப்போதைய குருமூர்த்தி ஆகிய ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் 1865 ஆண்டிலே நம்முடைய ஐயா அவர்களுக்கு நாவலர் என்ற விருது கொடுத்து அவரை பாராட்டினார்கள். இந்த நாவலர் என்ற ஒரு விருதை கொடுத்தார்கள். அதுவும் ஒரு இன்னொரு பெரிய ஒரு கௌரவத்திற்குரிய செயல் என்னவென்றால், 1875 நாவலர் விருது கொடுத்தார். அதற்கு பின்பு திருவாவளரின் ஆதீனமானது தன்னுடைய திருமணத்தை சுற்றி திரு மாளிகைகள் இருக்கிறது. அந்த திரு மாளிகையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஞானாசிரியர்களுடைய பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்படி திருமாளிகைக்கு ஒவ்வொரு ஞானாசிரியர் பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த வரிசையிலே ஆறுமுகாவலர் பெயரிலேயே ஒரு சிறு குடில் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. நாவலர் இல்லம் என்று போட்டிருக்கும். அந்த நாவலர் இல்லத்தில் தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய திருவாவளர் ஆதீனத்து புலவர் சிவந்திரி ஸ்ரீ குஞ்சிதபாதம் அவர்கள் இப்பொழுது அங்கே குடியிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த அளவிற்கு ஒரு திருமாளிகை ஒரு குடிலுக்கு நாவலர் பெயரை திருவாவளரை ஆதீனம் வைத்து அங்கே சிறப்பு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமையுடைய ஆரம்ப நாவலர் இயற்றிய நூல்கள் 23, உரை நூல்கள் 8, பரிசோதித்து தேவாரம் திருவாசகத்தினை பரிசீலித்து வெளியிட்டு புதுப்பித்த நூல்கள் 39, அதிலே பாடவேதம் வெள்ளிப்பாட்டு மிகைப்பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டு விடுவார். அவர்கள் 14 நூல்களையும் தான் எளிமையாக செய்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட பெருமையுடைய ஆர்முக நாவலர் அவர்கள் ஷாலி வாகன 1802, அதாவது கிபி 1878 தனது 56வது வயதிலே சுகவீனம் என்றார்கள். சுகவீனம் விட்டிருக்கின்ற பொழுது தான் அப்பொழுது பூஜையை தொடர்ந்து செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நிலை வருகின்ற பொழுது பூஜையை தொடர இயலவில்லை. எப்பொழுதுமே சிவபூஜா விதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், தனக்கு அசௌகரியம் என்றால் உடனே வேறு ஒருவரிடம் மூர்த்தியை கொடுத்து விடக்கூடாது. உடல் இழந்து உயிரில்லவரை பூஜை செய்ய என்று ஞானசுமந்தர் குறிப்பிடுவார். ஆகையினால் கடைசி பூஜை செய்ய வேண்டும் என்று வரவேற்கும் இருந்தார். கடைசி நேரத்தில் மிகவும் இயலாத காரணத்தினாலே வேறொரு அன்பரை வைத்து பூஜை செய்யும்படியாக செய்து தான் அருகிலே இருந்து சேவித்துக் கொண்டே இருந்தாராம். அப்படி 3 நாட்கள் அப்படி சென்றதாம். அப்படியே ஏன் பூஜை மூர்த்தி அடுத்தவர்களை ஒப்படைக்க கூடாது என்றால், இந்த பூஜை என சொல்லக்கூடிய மூர்த்தி மனைவிக்கு சமம், அடுத்தவர்களிடம் அதை கொடுக்க கூடாது என்று இந்த சிவபூஜா விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்க வேண்டிய இருப்பங்கள் வந்தால் அருகிலே இருந்து சேமித்துக் கொண்டிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆர்வ நாவலர் அவர்கள் பக்கத்தில் ஒரு அன்பரை பூஜை செய்யும்படியாக நின்று திரீட்டு கோலத்தோடு இருந்து வணங்கிய கையை உடையவனாக கண்ணீரும் கம்பளையுமாக மூர்த்தியை கண்டு அங்கே வணங்கிக் கொண்டே இருப்பார். அந்த நிலை அந்த நோய் கொடுமையின் காரணத்தினாலே அப்படியே கடைசி நேரத்திலே தேவாரமானவர்களை அழைத்து, நீங்கள் திருவாசகம் தேவார முதலானவர்களை பாடுங்கள் என சொல்ல, அங்க இருக்கின்ற தேவாரவாணர்களையும் இந்த ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடுங்கள் என்றார். எந்த பாடு என சொன்னால், புணர்ச்சி பத்திரிகை வருகின்ற அல்லி கமலத்து என்று தொடங்குகின்ற இந்த பாட்டை திரும்ப திரும்ப கோதாமூர்த்திகளும் படிக்கிறார்கள். ஐயா அவர்களும் தன்னுடைய நாவினை அசைத்த வண்ணமாக அங்கே ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஐயா அவர்களுக்கு பல புண்ணிய தலங்களில் இருந்து திருநீர் கொண்டு வந்து அவருக்கு அணிவித்தார்கள். பல புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார்கள். அத்தனையும் ஏற்றுக்கொண்டு புனிதமாக்கப்பட்ட அந்த உடம்பானது அங்கே அல்லிக்கமலத்து என்ற பாடலையே பாடிக்கொண்டே இருந்தார். அருமையான ஒரு பாட்டு. ஏன் அவரது உள்ள கணக்கை எது என்று சொன்னால், எவ்வருமானே நான் புள்ளி புலர்வது என்றுகளோ என் மணிமாசிலர் கேட்பதைத்தான் அங்கே உள்ள கணக்கையாக வைத்து இந்த ஒரு பாடலையே பாடிக்கொண்டிருந்தார். அல்லி கமலத்து அயனும்மாலும் அல்லாதவரும் அமரர்களும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறை இன்னமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொருளாமணியை புணர்ந்தே என்ற இந்த பாடலை மனம் செய்தபடியாக நம்முடைய ஆர்வனாவலர் அவர்கள் சிவபதம் அடைந்தார்கள். 1879வது ஆண்டு கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி சுக்கிரவாரம் இரவு 10 நாழிகை அளவிலே தன்னுடைய இல்லமாகின்ற வண்ணார்பண்ணையிலே வைத்து சிவத்தோடு அத்துவிதமாக கலந்தார். அப்பேற்பட்ட பெருமையுடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்வகனாவலர் அவரை கௌரவிக்கும் முகமாக இலங்கை அரசானது இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இலங்கை அரசானது ஐயா அவர்களுடைய படத்தோடு கூடிய தபாத்தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. இலங்கை அரசு 29/10/1971 இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தினர் ஆர்மகனாவர் படத்தை போட்டு அங்கே தபாத்தலையை வெளியிட்டு ஐயா அவர்களுக்கு கௌரவப்படுத்தினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய விருப்பத்தின்படி சேர்க்கலாருக்கு ஒரு ஆலயத்தை சிதம்பரத்தில் கட்ட வேண்டும் என்பதை அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்களாம். ஐயா அவர்களுடைய ஆயுள் முடிந்த பின்பு சிதம்பரத்தில் 1890 சேர்க்கலார் கோயில் அங்கே சிதம்பரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்திலே ஞானப்பிரகாச திருக்குளத்திற்கு வடகரையிலே 1890 நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த சேர்க்கலார் கோயில் யாழ்ப்பாணத்தினர் ஆர்வன் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுக்கு பின்பாக அங்கே அந்த கோயில் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமையுடைய யாழ்ப்பாணத்தினர் ஆர்வகனாவலர் அவர்களை சைவத்தின் மறுமலர்ச்சி முன்னோடி என்று அழைக்கிறார். சைவ உலகமே சைவ மறுமலர்ச்சி முன்னோடி என்று அழைப்பார்கள். தமிழ் இலக்கண சித்தர் என்று பாராட்டுவார்கள். சாத்திரம் தோத்திரத்திலே வல்லவராக இருந்தார்கள். அதில் தானும் ஈர்ப்புண்டு மற்றவர்களையும் ஈர்ப்பு ஏற்படும்படியாக செய்தார்கள். தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்திலே இலக்கண இலக்கியங்களை கஷடர கற்றிருந்தார். அத்தோடு மட்டுமல்லாது சிவனடியே மரபான சிந்தனை உடையவராய் சிவகோலத்திலேயே காட்சி தருபவர். உரைநடை கை வந்த ஒரு கலையாக இருப்பவர். நல்லாசிரியர், நூலாசிரியர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர். தான் போதிப்பதிலே சொல்லின் செல்வராக திகழ்கிறார். சைவ தமிழ் தழைக்க வாழ்நாளையே அர்ப்பணித்தவர், தவக்கோலமே பூண்டவர், இல்லறத்தை எள்ளளவும் விரும்பாது நைட்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்துவிட்டார். நைட்டிக பிரம்மச்சாரி பௌடிக பிரம்மச்சாரி என்று உண்டு. பௌடிக பிரம்மச்சாரி என்றால் திருமணம் வரை அந்த பிரம்மச்சரியை வரலாம் காப்போம். ஆனால் ஆர்வனாவலர்கள் மேற்கொண்டது நைட்டிக பிரம்மச்சரியம். நைட்டிக பிரம்மச்சரியம் என்றால் 50 காலம் முதல் தன்னுடைய மரணம் பணியிருந்த வரை, தன்னுடைய இறப்பு வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது. அப்பேற்பட்ட ஒரு சைவத்திற்கு ஒரு பெரும் பாக்கியமாக கிடைத்தவர் தான் நம்முடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்வனாவலர். அவர்கள் செய்த சில நூல்களை பற்றி மட்டும் இப்பொழுது நாம் சிந்திப்போம். அவர் செய்த அருமையான நூல்களிலே அவசியமாக நாம் கற்க வேண்டியது நித்திய தர்ம விதி என்று ஒன்றிருக்கிறது. இது அனுஷ்டானம் செய்வதற்கு என்று தயாரிக்கப்படும். அந்த நூலுக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய யாழ்ப்பாணத்தின் ஆர்வனாவலர் சில உபதேசம் நமக்கு பண்ணுகிறார். அந்த உபதேசம் அருமையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல்ல அவர் சொல்லி காட்டார், தகுதி உள்ளவனுக்கு தீட்சை கொடு. தகுதி உள்ளவன் இந்த கர்ம விதிகளை, நித்திய கர்ம விதியை கடைபிடிக்கட்டும் என்று சொல்வார். எடுத்த உடனே அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நித்திய கர்ம விதியிலே எடுத்த உடனே மர்மாமிஷம் புஷிப்பவருக்கு பிரணம் கூடாது, மீன் முதலான சாப்பிடுவதற்கு பிரணவ மந்திரத்தை சொல்லாதே, சிகாராகி பஞ்சாச்சரம் கூடாது, அவர் நகராதி பஞ்சாச்சரம் பிரணவம் கூட்டாது உச்சரிக்க கடவர், சிவாகமத்திலே தமக்கு விதிக்கப்படாததை செய்து பயனையும் இழந்து நரகத்தை அடைவது புத்தி ஆகாது என்று அங்கே ஒழுக்கத்தை முதலில் கொடுத்துக் கொண்டுதான் நூலை தோன்றார். அந்த நித்திய கர்மத்திலே அந்த விதியை சொல்லுகின்ற பொழுது முதல்ல ஒரு உபதேசம் பண்றார். சைவ சமய மரபிலே பிறந்தவர் எல்லாரும் 7வது வயசிலாவது 9வது வயசிலாவது சமய நீட்சை பெற்று அனுஷ்டானம் செவ்வையாக பழகிக்கொண்டு மரண பரியந்தம் விடாது செய்க. ரொம்ப முக்கியம். 7வது 9வயசுக்குள்ள தீட்சை வாங்கணும். தீட்சை வாங்குவது எது, எதற்கு? சுய ஒழுக்கம் வருவதற்கு. அந்த சுய ஒழுக்கம் வருவதற்கு மனம் மொழி மெய் ஒன்றுவதற்காக அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும். அந்த நித்திய கர்மங்களை செய் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், நாள்தோறும் சூரிய உதயத்துக்கு முன்னே நித்திரை விட்டு எழுந்து. இந்த தீட்சை வருவதற்கு தகுதி சொல்றார். சூரிய உதயத்திற்கு முன்னே நித்திரை விட்டு எழுந்து முதலில் சிவசிவ என்று நெற்றியிலே விபூதி தரித்து கணபதியே நமக என்று குத்தி பின்பு குரு குருபியோ நம என்று கும்பிட்டு விநாயகர் வணக்கமும் குரு வணக்கத்தை முதலிலே சொல்லி கும்பிட்டுக் கொள் என்று கும்பிட்டு சிவபெருமானை இறை தானத்தில் தியானித்து ஒரு தோத்திரமாவது சொல்லிக் கொள்க. ஒரு தேவார பாட்டாவது ஒன்று பாடு. ஏனெனில் அவரது அனுகிரகத்தினாலே தானே நாம் எழுந்திருக்கிறோம். ஆகையினாலே இருதயத்திலே தியானித்து ஒரு தோத்திரமாக செய். அதன் பின் எழுந்து போய் புறத்தையை போய் மலசர மோசனம் செய்து சௌஷம் பண்ணி தங்க சுத்தி செய்து முகம் கழுவி நெத்தியிலே திருநீர் இட்டுக் கொள்க. அழகாக சொல்லிக்காட்டா திருநீர் இட்டுக் கொள்க. எழுந்த உடனே திருநீர் விடணும். பல்திறக்கம் முதலான தந்த சுத்தி முதலான இருந்த கொண்டு திருநீர் விடணும். அதற்கு பின்பு நீரலை அடைந்து ஸ்நானம் செய்து ஈரம் துவட்டி மீளம் நெற்றியிலே விபூதி இட்டு சுத்த உலர்ந்த வஸ்திரம் தரித்துக் கொள்க. அனுஷ்டானம் தரித்துக் கொள்க. அதற்கு பின்பு அனுஷ்டானம் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று லேசான ஒரு குறிப்பினை கொடுத்துக் கொண்டு வருகிறான். அப்படி குறிப்பினை கொடுத்துக் கொண்டு வருகின்ற பொழுது இதை மட்டும் செய் என்பார். அதுக்கப்புறம் வளைவு நீக்குவதற்கு இதை முறையாக செய்ய இயலாதவர்கள் நெற்றியிலே விபூதி இட்டு சிவபெருமானை தியானித்து சிவமூல மந்திரத்தை மனசிலே சிந்தித்துக் கொண்டு கிடக்க நோயின் மிகுதியினாலோ வேறு இயலாமையாலோ அனுஷ்டானம் செய்யவில்லை என சொன்னால் நெற்றியிலே விபூதி இட்டு சிவபெருமானை தியானித்து சிவமூல மந்திரத்தை மனதிலே சொல்லிக்கொண்டே இல்லை என்கிறார். வீட்டுக்கு விளக்காய் உள்ள பெண்கள் 3 நாளும் சிவமூல மந்திரத்தை மனதிலே சிந்தித்துக் கொண்டு 4ஆம் நாள் ஸ்நானத்தை செய்த பின்பு அனுஷ்டானம் பண்ணுக என்று சொல்லி காட்டார். அதற்கு பின்பு சிவமூல மந்திரம்னு எது அதை சொல்லுகிறார். அதற்கு பின்பு சமகிதா மந்திரங்கள் என சொல்லக்கூடியது அதையும் விடமா கொடுக்கிறார். பஞ்சபிரம்ம மந்திரம் அதாவது 5, அதற்கு அப்புறம் சடாச்சர மந்திரம் என சொல்லக்கூடிய 6, 5, 6, 11, இந்த 11 மந்திரமும் சமகிதா மந்திரம். எனவே சிவ மூல மந்திரம் எது, அங்கே சமகிதா மந்திரங்கள் எது என்பதை முதலேயே அவர் கொடுத்துருதான் மந்திரம், இதை படிச்சுக்கோ அப்படின்னா. ஆக இப்படி நம்ம எளிமைப்படுத்தி சைவ அனுஷ்டானத்திற்கு நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற வகையிலே உள்ளவர் தான் நம்முடைய ஆர்மநாவலர் அவர்கள். இன்னும் ஆர்மநாவலர் அவர்கள் தன்னுடைய நூல்களிலே சைவ வினாவிலையிலே இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை அங்கே சொல்லி காட்டுவார். அதனால இப்பேற்பட்ட பெருமையுடைய ஆர்மநாவலர் நமக்கு பல நூல்களை அங்கே செய்திருந்தாலும் கூட நமக்கு பாலபாடம் என்று சொல்லக்கூடியது சைவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு நூலாகும். எப்படி அவசியம் படிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நூல் என்று சொன்னால், நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு சைவத்தினுடைய ஞான செய்திகளை ஏற்பதற்கு அங்கே முதலில் ஒரு நிலத்தை பண்படுத்துவதை போல நம்மை பண்படுத்துகின்றார் நம்முடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மநாதன். அத்தோடு மட்டுமல்லாது நம்முடைய சைவ வினாவிலையிலே நாம் பேசிக்கொண்டபடி இந்த நித்திய கர்மத்தை செய்கின்ற பொழுது தீட்சை யாருக்கு கொடுத்தல் வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாவர் 2 நூல்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். பதவுரை, பொழிப்புரை, அதற்கு பின்பு அதில் விளக்க உரையும் எழுதியிருக்கிறார். எந்த 2 நூல்கள் என்றால், நம்முடைய மறைஞான சம்பந்தர் அருளி செய்திருக்கின்ற சைவ சமய நெறி அவசியம் படிக்க வேண்டிய நூல். மறைஞான சம்பந்தர் அருளி செய்திருக்கின்ற சைவ சமய நெறிக்கு பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரையை எழுதியிருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கொற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற கோயில் புராணம் இருக்கிறதே, அந்த கோயில் புராணம் செய்யலுக்கு அங்கே பொழிப்புரையும் விளக்க உரையும் எழுதியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்முக நாவலர் இந்த 2 நூல்களுக்குமே பதவுரையும் கொடுத்து பொழிப்புரையும் கொடுத்து விளக்க உரையும் கொடுத்திருக்கிறார் என சொன்னார். அந்த 2 நூல் எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பது இதிலே தெரிந்து வரும். தன்னுடைய உரை நூல்களிலே இந்த 2 நூல்களையும் மேற்கோள் காட்டாமல் இருக்கவே மாட்டார். அடிக்கடி மேற்கோள் காட்டுவது சைவ சமய நெறி, கோயில் புராணம் என்றெல்லாம் மேற்கோள் காட்டுவார். சிவ தர்மோத்தரம் என்ற நூலை அடிக்கடி மேற்கோள் காட்டுவார்கள். ஆகையினாலே பல நூல்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை தோய்ப்படியாக ஒரு பேர் உபகாரம் செய்தவர் தான் யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்மநாதன். அப்பேற்பட்ட பெருமையுடைய ஆர்மநாதன் அவர்களுடைய நூல்களில் இருந்து சில சில திருப்பாடல்களை நாம் நாளை சிந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திரு சிற்றம்பலம். விண்முகில் பொழிக வேதம் விளங்குக, மறையோர் வாழ்க, மன்முக அரசர் நீதி வளர்க, ஆணினங்கள் நல்க, பன்முதல் நார்வர் பாடல் பதிலொரும் நிறைக, பார்மேர் சண்முகர் அருளும் சைவ சமயம் தலைக மன்னோ. திருச்சிட்டு